டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகளை மிக கருத்தோடும் ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் நீங்கள் கேட்டு வருவதை குறித்து கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீங்களும் TWR-ன் வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபித்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம். உங்களிலே இன்னும் சிலர் மற்றவர்கள் அக்கறையோடு இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக எடுத்து வருகிற எல்லா முயற்சிகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தந்தருள்வாராக. இன்று நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 8:1 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு வாலிபன் எப்படி விபச்சார ஸ்திரீக்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஞானி விவரமாக கூறினார். ஞானத்தை வளர்த்துக் கொள்ள எந்த கல்லூரிக்கு செல்லலாம் என்று ஒரு இளைஞன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அதிகாரம் தன்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளும்படியாய் அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஞானம் தனது கல்வி ஸ்தாபனத்தை துவங்க இருக்கிறது. எனவே இந்த வாலிபன் சீக்கிரமாய் அங்கே வந்து சேர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ? ஏற்கனவே நாம் பார்த்தது போல ஞானம் என்னும் பள்ளியை விட்டு வாலிபன் அலைந்து தெரியத்தக்கதாக அவர்களை இழுக்கும் பல காரியங்கள் அவர்களை சுற்றி இந்த உலகத்திலே இருக்கிறது. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம், அது வீடு தேடி வருகிறது, வீட்டை தட்டி கூப்பிடுகிறது. எனக்கு பிரியமான வாலிப சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தருடைய ஜனங்களும் இந்த விதமாகவே செயல்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். இளைஞர்கள் மத்தியிலே வேலை செய்யும் ஊழிய ஸ்தாபனங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் வீடு வீடாய் சென்று இளைஞர்களை கண்டுபிடித்து கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். இங்கே ஞானம் தனித்தாள் ஊழியம் செய்யவில்லை, அது எல்லா புத்தியீனமானவர்களையும் தன் பக்கத்தில் வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறது. நீதிமொழிகள் 8:2-4 வரை வாசிக்கிறேன். அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தோனிக்கும். பிரியமானவர்களே, இதே காரியத்தை தான் நாங்களும் வானொலி மூலமாயும் தொலைக்காட்சி மூலமாயும் இன்டர்நெட் மூலமாயும் செய்ய முற்படுகிறோம். ஞானம் என்னும் பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் நபரிலே காணப்படும் ஞானத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். கிறிஸ்துவே நமக்கு ஞானமானார். நீதிமொழிகள் 8:5, பேதைகளே விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எடுத்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நான் குறைவுள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு, நான் ஒரு பாவி என்பதை சொல்வதற்கு, சிலர் வேதாமத்தை குறித்து அறிவுபூர்வமான பிரச்சனை எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உண்மையாகவே அது எதை அர்த்தப்படுத்துகிறது தெரியுமா? அவர்களுக்கு பாவம் என்ற பிரச்சனை இருக்கிறது. தங்கள் பாவத்தை விட்டுவிட அவர்களுக்கு மனதில்லை. ஒரு மனிதனுக்கு பாவம் தொடர்பான பிரச்சனை இருக்கும் என்றால் அவன் கிறிஸ்துவை நோக்கி திரும்ப கடவன். அப்படி அவன் திரும்பும் பொழுது அவனுடைய அறிவுபூர்வமான குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு காணப்படுகிறது. நீதிமொழிகள் 8:6, கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். எவ்வளவு அழகான ஒரு காட்சி இது இல்லையா? மேலும் வசனங்கள் 7-8 வாசிக்கிறேன். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அநேகர் வேத புத்தகத்திலே குறைகள் இருப்பதாகவும் பிரச்சனைகள் இருப்பதாகவும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் பிரச்சனையானது மனிதனுடைய மனதிலேயும் அவனது இருதயத்திலேயும் தான் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 8:9 அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். நன்றாக கவனிங்கள். அது ஞானமாக இருக்கும் என்றால் அது மிக எளிமையானதாகவே இருக்கப் போகிறது. சாதாரணமான மனிதர்களை தன் பக்கமாய் இழுத்துக் கொள்ளக்கூடியதாயிருக்கிறது. உயர்ந்த அறிவுள்ளவர்களுக்கு மட்டுமே புரிந்து கொள்ளத்தக்கதாக ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் ஏற்படுத்தவில்லை என்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ரட்சிப்பின் திட்டம் அப்படிப்பட்ட ஒன்றாயிருந்திருக்கும் என்றால் அநேகர் அதை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவார்கள். ஆனால் ரட்சிப்பின் திட்டம் மிக மிக எளிமையான ஒன்று. சில மனிதர்கள் ஆழமானது, அறிவுக்கு எட்டாது என்று சொல்லப்படுகிற சில காரியங்களை கவனித்தால் அது மிக ஆர்வம் தரக்கூடியதாயிருக்கும். ஒரு முறை ஒரு வேதசாஸ்திர கல்லூரியிலே ஒரு பேராசிரியர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திலே பேசினார். அங்கே உட்கார்ந்திருந்த மாணவர் ஒருவர் இவ்வளவோ கவனமாக கவனித்து பார்த்தாலும் அந்த மனிதர் பேசுகிற எதையுமே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. கூட்டம் முடிந்த பின்னர் அந்த கல்லூரியிலே இருந்த அறிவிலே சிறந்தவர் என்று பெயர் பெற்ற ஒரு ஆசிரியரிடத்திலே சென்று, ஐயா, இன்று அவர்கள் கூறிய எதையுமே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, ஏன் என்று கேட்டாராம். அதற்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? வாலிபனே, நன்றாக கவனித்துக்கொள். தண்ணீர் மிகவும் தெளிவானதாக இருக்கும் பொழுது 60 அடி ஆழத்திலே என்ன இருந்தாலும் கீழே வரை உன்னால் தெளிவாய் பார்க்க முடியும். ஆனால் தண்ணீர் கலங்கலாய் இருக்கும் பொழுது 2 அங்குலம் கூட உன்னாலே கீழே பார்க்க முடியாது என்று கூறினாராம். இது எத்தனை உண்மையான ஒரு சத்தியம் இல்லையா? சிலர் மிகவும் ஆழமான மனிதர்களாக இருக்கிறார்கள், ஆனால் சிலர் கலங்கினவர்களாய் இருக்கிறார்கள். எனவே பிரியமான சகோதரனை சகோதரியே, அறிவுபூர்வமான பிரச்சனைகள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலேதான் பிரச்சனைகள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பகுதியை பார்ப்போம். இது மிகவும் கடினமான பகுதி போல தோற்றமளிக்கிறது, என்றாலும் அது மிகவும் எளிதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாயிருக்கிறது. வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 3:13-14. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவேளை இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், அவர்கள் மனதை ஒரு முக்காடு மூடியிருக்கும் என்றால் அவர்கள் அதை அறிந்து கொள்ளாதது அவர்களுடைய தவறு அல்லவே என்று எண்ணலாம். இன்றைக்கும் பலர் தங்கள் மனதின் மேலே ஒரு முக்காடு இருக்கிறது, எனவே தங்களால் வேத புத்தகத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து வருகிற 2 வசனங்களையும் கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 3:15-16. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். எனவே கவனித்தீர்களா? அது அறிவு சார்ந்த பிரச்சனை அல்ல, அவர்கள் இருதயம் சார்ந்த பிரச்சனை. எப்பொழுது அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி விட்டார்களோ அப்பொழுது முக்காடு எடுபடுகிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தரண்டை வராதபடி அறிவுபூர்வமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று கூற வேண்டாம். பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவமே. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட உங்களுக்கு மனதில்லை. நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள உங்களுக்கு விருப்பமில்லை. கிறிஸ்துவண்டை வந்து உங்களை தாழ்த்த உங்களுக்கு விருப்பமில்லை. அதுதான் பிரச்சனை. எப்பொழுது இருதயம் கர்த்தரிடத்திலே திரும்புகிறதோ அப்பொழுது ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறுகின்றன. முக்காடு எடுக்கப்படுகிறது, பிரச்சனைகள் தீர்வு காண்கிறது. மத்திய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர் கூறியதை சற்றே கவனியுங்கள். கிறிஸ்துவண்டை நான் வரும் வரை எனக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தன. ஒருவேளை அந்த பிரச்சனைகள் அறிவு சார்ந்த பிரச்சனைகள் என்று நாம் சொல்லலாம், ஆனால் உண்மையில் அவை இருதயம் சார்ந்த பிரச்சனைகளே. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவானதாயிருக்கிறது. நற்செய்தியும் அதை கேட்கும் யாருமே அதை தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இல்லாதபடி மிக சாதாரணமான எளிய சத்தியமாயிருக்கிறது. ஆனால் ஒருவர் வேண்டுமென்றே நற்செயலிலே எதிர்த்து நிற்கலாம். இது இருதயத்தில் இருக்கும் பிரச்சனை. வேத வசனத்தை குறித்து ஒருவர் என்ன கூறினார் என்பதை பொறுத்தே அவருடைய இருதயம் ஒரு விசுவாசமுள்ள இருதயமா இல்லையா என்பதை கூறிவிடலாம் என்று கூறியிருக்கிறார். சிலர் வேதவசனங்களை மிகவும் நேசிக்கிறார்கள், ஆனால் இன்னும் சிலர் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் அது தங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாதபடி அவர்களே தங்களை தாங்களே மூடிக்கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 8:10-11. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. யோபுவை போல எப்பொழுது நாம் எல்லா காரியங்களையும் குறித்த சரியான ஒரு எண்ணத்திற்குள்ளே கடந்து வருகிறோமோ, இந்த உலகத்திலே உள்ள பொருட்களை குறித்த மதிப்பீடு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சரியானதாயிருக்கிறதோ, அப்பொழுது முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே சிறந்தது என்ற அறிவிற்குள்ளே கடந்து வருவோம். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுப்போம். எனவேதான் மத்தேயு 6:33 இயேசுவும் கூறும்பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். நீதிமொழிகள் 8:12 ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுத்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஞானமானது ஒரு குறிப்பிட்ட நபர், அந்த நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து வேதம் தெளிவாய் கூறப்போகிறது. நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஞானம் தேவனுடைய குணநலனை வெளிப்படுத்துகிறது. அந்த குணநலன் இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீமை, பெருமை, வைராக்கியம் எல்லாவற்றையுமே அவர் வெறுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாயிருப்பீர்கள் என்றால் அவர் வெறுக்கும் அதே காரியங்களை நீங்களும் வெறுக்கிறவர்களாயிருப்பீர்கள். நீதிமொழிகள் 8:14-16 வாசிக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். சங்கீதங்களிலும் தானியேலின் தீர்க்க தரிசனத்திலும் உன்னதமானவர் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார் என்றும் தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்றும் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மேலாக கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது என்பது எத்தனை ஆச்சரியமான ஒரு சத்தியம் இல்லையா? ஒரு தேசம் எந்த அளவு தேவனற்றதாயிருந்தாலும் அதற்கு மேலும் தேவனே ஆளுகை செய்கிறார். அவருடைய சித்தமே நிறைவேற்றப்படும். மனிதனுடைய ஆளுகையின் மேல் கர்த்தர் இருக்கிறார். நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சாலமோன் தன் வாழ்க்கையின் முன்னான காலங்களிலே இதை கற்றுக்கொண்டிருந்தார். சாலமோன் தேவனை தேடிய பொழுது தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் அரசனான உடனேயே அதை அக்கறையோடு தேடினார். தேவனே தனக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, நாமும் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் என்றால் நமக்கும் அவர் ஞானத்தை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஆர்வத்தோடும் அன்போடும் படிக்கும் பொழுது இள வயதிலேயே கர்த்தர் அருளும் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு பலர் தங்கள் கருத்துக்களையும் வாழ்க்கையின் அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு சகோதரன் எழுதிய கடிதத்திலே, நான் பாரம்பரிய திருச்சபையின் ஆளுகை குழுவிலே பல்லாண்டு காலமாய் இருந்திருக்கிறேன். கடந்த 6 உங்கள் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை நான் கேட்டு வருகிறேன். அதை கருத்தோடு கேட்டபொழுது இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ளாத பல மாற்றங்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வசனத்திற்கு நம் வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். நீதிமொழிகள் 8:18-19 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. இது நாம் தபால் அலுவலகத்திலே வாங்கும் இந்திரா விகாஸ் பத்திரமும் அல்ல, அல்லது இந்த உலகத்திலே வாங்கக்கூடிய நிலங்களோ கட்டடங்களோ அல்ல. தேவன் தரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து இது சொல்கிறது. நீதிமொழிகள் 8:20-21 என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். தொடர்ந்து வருகிற வசனங்களாவது ஞானமானது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்திலிருந்து தெளிவாய் நாம் இயேசு கிறிஸ்து பேசுவதை கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், நீதிமொழிகள் 8:22
கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்
பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். ஞானத்தை ஒரு தனி நபரை போல கூறப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வசனம் 23, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். கவனித்தீர்களா? ஆதி முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவரே. யோவான் சுவிசேஷத்திலே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:2 வசனங்களை கவனிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவருடைய ஜீவனுக்கு துவக்கம் எதுவும் இல்லை. பிதாவோட ஒரே தன்மையுடையவர். ஆதியிலேயே அவர் தேவனோடு இருக்கிறவர். இதை குறித்து அவரே நமக்கு தெளிவாக சொல்ல முடியும். மத்தேயு 11:27 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான் என்று கூறியிருக்கிறார். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பாமல் இருந்திருப்பார்கள் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒருவர் மட்டுமே கிறிஸ்துவிலே சார்ந்து கொண்டு அவரிலே இளைப்பார முடியும். அவிசுவாசமான காலங்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேள்விக்குறிகளோடு இருக்கிறவர்கள் கேள்விக்குறிகளோடு இருக்கட்டும். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உறவு ஒரு தனிப்பட்ட உறவாயிருக்கிறது. அவரே வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. எனவே ஞானம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நீதிமொழிகள் 8:24-27 கவனியுங்கள். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குண்டுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும். யோவான் 3:3 நாம் வாசிப்பது என்ன? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 27 அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் படைப்பின் முழுமை சதுரம் என்று கூறினார்கள். ஆனால் தேவன் அதை எப்பொழுதுமே ஒரு வட்டம் என்றே அழைக்கிறார். இன்று நீங்களும் நான் வாழுகிற இந்த உலகமும் உருண்டை வடிவமாயிருக்கிறது. நம்முடைய சூரிய மண்டலத்திலே நாம் வட்டமாக சுற்றி வருகிறோம். நீதிமொழிகள் 8:28-29 உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். அருமையானவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது ஒரு கடற்கரையிலே நின்று கொண்டு எத்தனையோ ஆறுகள் இந்த கடலிலே கலக்கிறது, எவ்வளவோ மழை பெய்கிறது என்றாலும் ஏன் இந்த கடல் நிரம்பி வழியவில்லை? ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏன் ஊருக்குள்ளே வரவில்லை என்று நீங்கள் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? இங்கே அதற்கான விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு தேவன் அதற்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர் அனுமதிக்கும் பொழுது மட்டுமே அது கரையை தாண்டி வருகிறதாயிருக்கும். நீதிமொழிகள் 8:30-31 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த உலகத்திலே செய்யப்பட்டிருக்கும் எந்த ஒரு காரியமும் இயேசு கிறிஸ்து அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவரே சகலத்தையும் செய்பவர். எல்லா சிருஷ்டிக்கும் முன் அவரே முதன்மையானவர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஏன்? அவர் மூலமாகவே பிதா சகலத்தையும் இந்த உலகத்தில் உண்டாக்கியிருக்கிறார். அவரோ உண்டாக்கப்படாத தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அனுதினமும் பிதாவின் மனமகிழ்ச்சியாயிருந்து அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது புரிகிறதா? உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதுதான் அவருடைய கிருபை. அவர் இந்த பூமியிலேயும் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களை குறித்து அவருக்கு மகிழ்ச்சி உண்டு. தேவனுடன் தொடர்பு உண்டு. அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்களை குறித்து அவருக்கு மகிழ்ச்சி உண்டு. பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளை குறித்து பெற்றோர் எப்படி மனமகிழ்கிறார்களோ அதுபோல அவரும் மனமகிழ்ந்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 8:32-33 ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். ஞானம் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரை குறித்த ஒரு அன்பு நமக்கு வேண்டும். நீதிமொழிகள் 8:34-35, என் வாசற்படியில் நித்தம் விழுத்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இதன் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களிடத்திலே ஜீவன் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜீவன் பெற்றவர்களா இருக்கிறீர்களா? இயேசு கூறும்பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கூறியிருக்கிறார். நீதிமொழிகள் 8:36, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எத்தனை தெளிவாய் சொல்லியிருக்கிறார் கவனித்தீர்களா? நீங்கள் கிறிஸ்துவை வெறுப்பீர்கள் என்றால் மரணத்தை நேசிக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை நேசிப்பீர்கள் என்றால் ஜீவனை நேசிக்கிறீர்கள். எனவே கிறிஸ்துவே ஞானம் என்பதை ஞானி மிக தெளிவாய் கூறிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் நமக்கு ஜீவன் உண்டு. அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லை என்று நீங்கள் இப்பொழுது உணர்வீர்கள் என்றால், நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலேப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து தேவனை விட்டு உங்களை தூரம் போக செய்த பாவங்களை மெய்யான மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யுங்கள். அவரே உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை கொடுக்க இப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். இப்பொழுது உங்கள் உள்ளத்திலே பரிசுத்தாவியானவர் உறவாடி கொண்டிருக்கும் பொழுது, அப்படியல்ல, நான் இந்த தீர்மானத்தை மற்றொரு நாள் செய்து கொள்வேன் என்று நீங்கள் கடத்தி போடாமல் இன்றைக்கே கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே பூரணமான இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 28:12. உபாகமம் 28:12.